ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை எல்லாம் பாதுகாத்து வருகிறார். அதோடு நம்மோடு கூட வார்த்தையின் மூலம் பேசிக்கொண்டு வருகிறார். அதுக்காக நாம் அவருக்கு தொடர்ந்து நன்றி சொல்லணும். ஏற்கனவே நம்ம ஜெபித்த மாதிரி ஆண்டவர் இந்த நேரத்திலையும் அந்த வார்த்தைகளுக்கு பேசுவதற்கும் கேட்பதற்கும் எந்த தடைகளும் வந்துவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ள அந்த ஜெப சிந்தனையோடு தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு இந்த ஓய்வு நாளில் நம்ம கேட்கலாம். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதி 1 பேதுரு 5:12 அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனம் தான். அந்த வசனத்துல பேதுரு எழுதுகிறார், உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இதுதான் அந்த வசனம். இந்த நேரத்தில், அதாவது இந்த காலப்பகுதியில், இந்த கொரோனா வைரஸ் வந்து உலக நாடுகளை எல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மனக்கலக்கத்தை உண்டாக்கின்ற இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் தேவனுடைய வார்த்தை விசுவாசிகளாகிய நாம திருச்சபைகள் எல்லாமே உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் என்பதை வலியுறுத்துகிறது. இந்த வசனத்தில் நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். நாம உண்மை உள்ளவர்களாக இருக்கணுங்கிறத தான் பேதுரு இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். அதை எப்படி சொல்லுகிறார் என்பதை நான் சீக்கிரமே விளக்கத்தான் போகிறேன். அவர் அப்படி சொல்லுவதற்கு, அப்படி நாம உண்மை உள்ளவர்களா இந்த காலப்பகுதியில் இருக்கணுங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. முதலாவது, நமக்கு முன்னால் இருக்கிற வசனம் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்குது, நாம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான காலப்பகுதி நம்ம கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு தடையாக வரக்கூடிய விஷயங்களையும் கொண்டிருக்கிறது. நம்ம இதே பகுதியில, வேத பகுதியில ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கர்ஜிக்கிற சிங்கம் போல எல்லா இடத்திலையும் போய் நம்ம அழிக்கிறதுக்கு வகை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு எதிரி நமக்கு இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா எதிரிகளையும் விட பெரிய எதிரி இவன். அவனுடைய நோக்கங்கள்ல ஒண்ணு, நாம கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக இருந்து விடாதபடி இருக்க பார்த்துக்கிறது தான். நேற்று ஒரு இமெயில் ஒன்று எனக்கு வந்தது. இங்கிலாந்துல இருந்த ஒரு சபையிலிருந்து வந்த ஒரு இமெயில். அந்த இமெயில்ல பல விஷயங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி வருகிற பொழுது இமெயில்ஸ், அதுல வந்து ஜெபிக்கிறதுக்கு கேட்டிருக்கிற விஷயங்களை தான் எங்களுடைய சபை ஜெப கூட்டங்கள்ல நம்ம ஜெபிப்பது வழக்கம். அதுல ஒண்ணு முக்கியமா சொல்லப்பட்டிருந்தது, நான் இப்ப சொன்ன காரியம்தான், இந்த இருக்கின்ற காலப்பகுதி பிசாசு அதை பயன்படுத்தி நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இராமல் இருந்து விடுவதற்கான காரியங்களை செய்வான். ஆகவே தயவு செய்து எங்களுக்காக ஜெபியுங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல கேட்டிருந்தது. அந்த பாஸ்டர் எழுதுறாரு, எங்களுடைய சபையில இருக்கிறவங்க எல்லாம் முன்னேற்பாடா எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம், இருந்த பொழுதும் அந்த பிசாசு நம்மை கெடுக்க பார்ப்பான், ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு தடை ஏற்படுத்த பார்ப்பான், அப்படி ஏற்பட்டு விடாதபடி ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கு எவ்வளவு தடைகள் பிசாசை ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் இருக்கு. நம்முடைய சொந்த சபைகள்ல கட்டடங்கள்ல கூடி வந்து நம்ம ஆராதனை செய்ய, ஜெபம் பண்ண, கூட்டங்கள் நடத்துவதற்கு முடியாத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக அது இருந்த பொழுதும் அந்த தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு திருவிருந்து, அதில் கலந்து கொள்ள முடியாது. அந்த திருவிருந்தே கொடுக்க முடியாத ஒரு நிலையிலையும் நாம் இருக்கிறோம். நம்ம ஒருவரோடு ஒருவர் ஒரு கூடி வந்து ஒரு ஐக்கியத்தில் ஈடுபட முடியாத நிலையில இருக்கிறோம். நம்ம அப்படி பிசிக்கலாக சரீரபூர்வமாக சேர்ந்து வருகிற பொழுது முகமலர்ச்சியோடு ஒருவருக்கொருவர் கை கொடுத்துக் கொள்ளுவோம். அமெரிக்கா மாதிரி தேசத்தில இருந்து அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்குவாங்க. இப்படியான நம்ம எங்களுடைய அன்பை ஒருவருக்கொருவர் காட்டிக்கொண்டு ஒரு ஐக்கியத்தில் வர முடியாத ஒரு நிலையை இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தி இருக்கிறது. எப்ரேயர் 10:24-25 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது எப்ரேயருக்கு எழுதியவர் சொல்லுகிறார், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்ப எப்ரேயருக்கு எழுதியவர் இங்க சொல்லுகிறார், நாம சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது என்று. அப்படியாக நம்ம கூடி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் என்று அதற்கு காரணத்தையும் அங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம சபை கூடி வருகிற பொழுதுதான் நாம ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். பாருங்க, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிப்பதற்கு சபை கூடி வருவது அவசியமாக இருக்கிறது. அப்ப சபை கூடி வராமல் இருக்கிற பொழுது நாம் அன்புக்கும், அதாவது ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதற்கும் நற்கிரியைகள் செய்வதற்கும் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. இப்ப இந்த இடத்துல இந்த 24-25 வசனங்களை பார்க்கிற பொழுது அது கிரேக்க மொழியில அது இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கிரேக்க மொழியில அது எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த கவனித்து என்று 24 வசனத்துல இருக்கிற வார்த்தையை எடுங்க. ஒருவர் ஒருவர் கவனித்து, ஆங்கில மொழிபெயர்ப்புல கன்சிடர் ஒன் என்ன கன்சிடர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையில இந்த கிரேக்க மொழியின் படி அந்த வார்த்தையின் படி கன்சிடர் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தால் அது எந்த விதமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கிறது என்றால், நம்ம மனதால அதை நினைக்கும்படியாக அதை எழுதுகிறார். இங்க மனசுக்கு இருக்கின்ற வேலையை அவர் சொல்லுகிறார். நாம திங்க் பண்றதுக்கு மூளையை பயன்படுத்தி அதை பத்தி சிந்திக்கணும், ரொம்ப கடுமையா அதை பத்தி சிந்திக்கணும். டு ஃபுல்லி அப்சர்வ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆகவே இப்படியாக நாம் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி நற்கிரியைகள் செய்வதற்கு அந்த விஷயத்தை பற்றி நாம மனதில் யோசிக்கணும். யோசிக்காம இதை செய்ய முடியாது. மைண்டுக்கு ரொம்ப இதுல வேலை இருக்குங்கிறத அவர் அங்க காட்டுகிறார். இத பத்தி நம்ம ரொம்ப சிந்தித்து ஆராயணும். சகோதரர்கள், நம்மை சேர்ந்து நம்முடைய சபையில் இருக்கின்ற சகோதரர்கள் எல்லோரை பற்றியும் அவங்களுக்கு நம்ம காட்ட வேண்டிய அன்பு, செய்ய வேண்டிய நற்கிரியைகள் ஒருவருக்கொருவராக, இதை பத்தி எல்லாம் நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டும். மனதால சிந்திக்காம செய்ய முடியாது. சும்மா ஏதோ சேர்ச்சுக்கு போகணுங்கிறதுக்காக போறவன் வந்து ஒரு கிறிஸ்தவன் இல்ல. அதான் இங்க காட்டுகிறார். சேர்ச்சுக்கு போறது நம்ம சந்தோஷத்துக்காக மட்டுமல்ல, பெரிய காரியங்களுக்காக என்பதை இவர் காட்டுகிறார். அதை நம்ம மனசுல யோசிக்கணுமா. ஆவிக்குரிய விதத்துல நாம ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டிய எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருக்கின்றது. அந்த காரியங்களை எல்லாம் ரொம்ப ஊக்கத்தோடும் ரொம்ப ஆர்வத்தோடும் வைராக்கியத்தோடும் நம் மனதில் சிந்திக்க வேண்டும் என்று இந்த எபிரேயருக்கு எழுதியவர் சொல்லுகிறார். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டுமாம். இது நம்ம ஒருவருக்கொருவர் இருக்கின்ற ஒரு கடமைப்பாடு என்பதையும் அவர் இங்க காட்டுகிறார். ஏன் இப்படி நம்ம மனசுல இதை பத்தி அந்த அளவுக்கு ஊக்கத்தோடும் வைராக்கியத்தோடும் நம்ம சிந்திக்கணும். அவர் சொல்லுகிறார், அன்புக்கும் நற்கிரியைகளும், அந்த அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஆங்கிலத்தில் பார்க்கிற பொழுது ஸ்டோர் அப் லவ் அண்ட் குட் ஒர்க்ஸ் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்புல இருக்கிறது. இந்த ஏவப்படும்படி என்ற வார்த்தை ஸ்டோர் அப் என்ற விதத்தில் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த கிரேக்க மொழியில் அதுக்கு அர்த்தம் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான அர்த்தம். ஏவப்படுதல் என்று அது ஒரு வடமொழி வார்த்தை, தூண்டப்படுதல் அப்படின்னு சொல்லலாம், தூண்டப்படும்படியாக அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பார்க்கிற பொழுது ஒருத்தரை ஒருத்தர் ப்ரொவோக் பண்ணணுமா, ஒருத்தரை ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணணும், ஊக்குவிக்கணும், ஸ்டிமுலேட் பண்ணணும். அதையும் விட இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது இதையெல்லாம் செய்யும் விதமாக நம்ம ஒருத்தரை ஒருத்தர் இரிட்டேட் பண்ணணுங்கிற ஒரு அர்த்தமும் அது இருக்கிறது. இரிட்டேட் பண்றதுன்னு சொன்னா அதை நம்ம கொஞ்சம் நெகட்டிவா தான் பார்ப்போம், எரிச்சல் ஊட்டுறது. ஆனா அந்த அது ஏன் அந்த அந்த பதம் பயன்படுத்தப்படுகிறதுனா அந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுற அளவுக்கு அன்பையும் நற்கரியைகளையும் ஒருவருக்கொருவர் செய்வதற்கு நம்ம தூண்ட வேண்டி இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தையை பரிசுத்தாவியானவர் இங்க பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப உங்களுக்கு புரியுது எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொருவரும் கூட இந்த சபை கூடி வருதல் ஆகிய காரியத்துல மனசுலையும் இருதயத்திலையும் ஆர்வத்தோடையும் வைராக்கியத்தோடையும் எந்த அளவுக்கு யோசிக்கணும்னு வேதம் எதிர்பார்க்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப நம்ம வாழ்ற காலப்பகுதி இந்த சபை கூடி வர்றதுக்கோ ஓய்வினால பயன்படுத்துறதுக்கோ எந்த விதமான மரியாதையும் மதிப்பும் கொடுக்காத ஒரு காலப்பகுதி. உண்மையிலேயே சொல்ல போனா அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவம் நம்ம எண்ணத்துல ரொம்ப மோசமா இருக்கிறதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா ரயில் ஒரு முறை சொல்லி இருக்கிறாரு இல்லையா, எந்த ஊர்ல ஓய்வினால அனுசரிக்கிறதுங்கிறது இல்லையோ அங்க என்ன ஆண்டவரே இல்லைன்னு தான் அர்த்தம், அதாவது கிறிஸ்தவமே இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம இனம் இருக்கிறது. அப்ப இந்த எபிரேயருக்கு எழுதினவர் சொல்லுகிறது ரொம்பவும் ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் அப்படி செய்யணும் ஏன்னு சொன்னா அன்பு காட்டுவது என்பது அது ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் இல்ல, உணர்ச்சிகள் சம்பந்தப்படாத ஒரு காரியம் இல்ல, பிசிக்கலா சரீரபூர்வமான தொடர்பு ஏற்படாத ஒரு காரியம் அல்ல. இது வந்து பிராக்டிக்கலாக நடைமுறையில நம்ம எதையும் செய்யாம யாருக்கும் அன்பு காட்ட முடியாது. அன்புங்கிற பொழுது அது இருதயத்துல மட்டும் வச்சுக்கிறது இல்ல, இருதயத்துல மட்டும் இருக்கிறது அன்பாயிராது. அந்த அன்பு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும், அந்த அன்பை மற்றவர்கள் உணரும்படியாக செய்யணும், அப்போதுதான் அது உண்மையான அன்பாகிறது. ஆண்டவர் மேல நம்ம அன்பு காட்டுகிறோம்னு சொன்னா அது நம்ம உள்ளத்திலேயே சீக்கிரட்டா வச்சிருக்கிறது ஆண்டவர் மேல காட்டுகிற அன்பு அல்ல. அந்த ஆண்டவர் மேல எப்படி அந்த அன்பை காட்டணும், அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற நம்ம செய்ய வேண்டிய கட்டளைகளை எல்லாம் ரொம்ப வைராக்கியத்தோடு நம்ம செய்கிறதன் மூலமாக அந்த ஓய்வு நாள் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனைய அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக முழு இருதயத்தையும் முழு மனதையும் கவனத்தையும் செலுத்தி வாஞ்சையோடு அவருக்கு கொடுப்பது, ஜெபிப்பது, பிரசங்கம் செய்வதும் கேட்பதும் அதையெல்லாம் அந்த விதமாக செய்கிற பொழுதுதான் நம்ம அவருக்குள்ள அன்பை காட்டுகிறோம். அன்பு சும்மா இருதயத்துல வச்சிருக்கிற ஒரு காரியம் அல்ல. இப்ப இதுல வந்து இங்க நம்ம எபிரேயர் சொல்லுகிற இந்த வசனங்களை ஏன் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம், நாம சம கூடி வராவிட்டா இதெல்லாம் செய்ய முடியாது. பிசிக்கலா சரீரபூர்வமாக சம கூடி வராவிட்டா இந்த அன்புக்கும் நற்கையையும் செய்யும்படி ஐக்கியத்தில் வந்து ஒருவரை ஒருவர் தூண்டுவதற்கான அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அந்த எபிரேயருக்கு எழுதியவர் 25வது வசனத்துல சொல்றாரு, சபை கூடி வருதலை விட்டு விடாதே, அதை நீ விட்டு விடாதே. அந்த வார்த்தை விட்டு விடாதே என்கிறது ஆங்கிலத்துல டூ நாட் ஃபர்சேக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லிட்டரலாக எழுத்துப்பூர்வமாக பார்த்தால் அது ஒரு நாட் டு லீவ் பிஹைண்ட் இன் சம் பிளேஸ். ஒரு பொருளை நம்ம எங்கேயா தூக்கிட்டு போற நேரம் ஒரு இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன ஆச்சு, அந்த பொருள் நம்மளோட வர்றார். அப்ப அந்த சபை கூடி வருகிறத அப்படியே விட்டு விடக்கூடாது. சரிங்களா, ஒரு இடத்தை விட்டு விலகி போகிறதுன்னு ஒரு அர்த்தத்துல காட்டுகிறது. அதை நம்ம விட்டு விலகி போகக்கூடாது, அதை நம்ம கைவிட்டு விடக்கூடாது. அது நம்ம என்ன செய்யணும், எங்க சர்ச் கூடி வருகிறதோ, சபை கூடி வருகிறதோ, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அங்கதான் இருக்கணும். அது வாழ்க்கையில இல்லாதவன் வந்து தன்னை அவன் எந்த அளவுக்கு கிறிஸ்தவனா சொல்லிக் கொண்டாலும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான், அவருடைய வார்த்தைகள் புரியாதவனாக இருக்கிறான், தன்னலம் கொண்டவனாக இருக்கிறான், தன்னையே ஆராதிக்கிறவனாக இருக்கிறான் கூட சொல்லிவிடலாம். ஆகவே இந்த வசனத்தில் எபிரேயருக்குள்ளவர் நமக்கு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா, எந்த அளவுக்கு இவர் ஒரு வைராக்கியத்தோடு இந்த வார்த்தைகளை எழுதி நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா எந்த அளவுக்கு சபை கூடி வருது முக்கியமானது என்பதை காட்டுவதற்காக, அதன் மூலமாக நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன இருக்குங்கிறதையும் அவர் தெளிவாக விளக்குகிறார். இப்ப அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு சார், ஆனா இப்ப நம்ம தான் கூட முடியாதே, அரசாங்கமே கட்டளை போட்டுருச்சு, யாருமே சபை கூடி வர முடியாத நிலையில இங்க இருக்கிறோமே, நம்ம ஆண்டவருடைய பேச்சை கேட்பது போல அரசாங்கத்தினுடைய பேச்சையும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம நன்மைக்காக அரசாங்கம் செய்கிற சொல்லி இருக்கிறது. ஆகவே நம்ம வீட்டுல எல்லாம் அடப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். அரசாங்கமே இதை மாற்றினா தவிர நம்ம சபை கூடி வர முடியாது, உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இப்படி சபை கூடி வர முடியாத இந்த நிலைமையில நம்ம எல்லாம் இருப்பது, அது ஆண்டவரே அனுமதித்த அந்த காரியம் நமக்கு ஏற்பட்டிருப்பது, நம்ம அனுபவிக்கின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நம்முடைய கடமைகள், இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு நிலையில நம்ம கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. இன்னொருத்தரை இரிட்டேட் பண்ற அளவுக்கு அன்பை காட்டி நற்கிரியைகளை எல்லாம் செய்வதற்கு அவசியமாக துணையாக இருந்து நம்ம சபை கூடி வந்து ஆராதிப்பது, ஜெபிப்பது, ஐக்கியத்தில் வருவது எல்லாம் இன்னைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டு இருக்கிறது இல்லீங்களா. இப்ப அதை நம்ம உணர்றோமாங்கிறது தான் என் கேள்வி. இதை நம்ம உணர்கிறோமா, எந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு காலத்துக்கு இந்த சபை கூடி வருகிறதுனுடைய அவசியத்தை பத்தி இப்படி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்க, சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? இங்கதான் முக்கியமான விஷயம் நான் இதுவரையும் சொல்ல வந்தது. இந்த அளவுக்கு சபை கூடி வருவது அவசியமாக இருக்கிறத ஆண்டவரே அனுமதித்து அது நின்று போயிருக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல உளவிக் கொண்டிருக்கிற அந்த பிசாசு நமக்கு தொல்லை கொடுக்க பார்ப்போம், அந்த வைராக்கியத்தை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து விடவும், அந்த ஆர்வத்தை நம்ம இருதயத்துல குறைத்து விடவும், எப்படியே இந்த வீட்டில் இருக்கிற காலங்கள் கூடிக்கொண்டு போய் சபை கூடி வர முடியாத போது அதுவே நமக்கு பழக்கமாக வந்து விடுகிற ஒரு பெரிய ஆபத்து நமக்கு இருக்குங்கிறத நம்ம மறக்க கூடாது. நம்ம கடமைகளை செய்ய விடாமல் நிலைமை ஏற்பட்டு இருக்கிற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் பிசாசா தான் இருப்பான். அந்த விதமாக நம்ம கூடி வந்து வைராக்கியத்தோடு அன்பை காட்டி அதிகமா ஐக்கியத்தை பலப்படுத்தி நக்கிரியைகளை எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ளுகிற பொழுது, அதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு தடை நமக்கு ஏற்பட்டிருக்கிற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் பிசாசா தான் இருப்பான். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை பலவீனப்படுத்த முயற்சி செய்வான் இந்த பிசாசு. இதை நம்ம உணர்கிறோமா என்பதுதான் நான் கேட்கிற கேள்விங்க. நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? இந்த சமயத்துல இப்படியெல்லாம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதே, அப்படி ஏற்பட்டு இருந்த பொழுதும் இதற்கு மத்தியில நம்முடைய கடமைகளை மறந்து விடாதபடி, நம்முடைய பொறுப்புகளை மறந்து விடாதபடி, கர்த்தருக்கும் ஒருவருக்கொருவரும் செய்ய வேண்டிய காரியங்களை மறந்து விடாதபடி, எந்த விதத்திலும் சாத்தானுடைய திட்டங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து விடாதபடி, என்னுடைய கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கோயிலுக்கு போக முடியலையேங்கிற ஒரு ஏக்கத்தை இருதயத்திலிருந்து இல்லாதபடி, பிசாசு செய்து விடாதபடி அதுக்கு செய்ய வேண்டிய முயற்சிகளை நாம செய்கிறோமா? இப்படி வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆபத்து நமக்கு வந்திருக்கிறதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பல ஆவிக்குரிய நன்மைகளையும் இதன் மூலமா அடைகிறோம், ஆனா பெரிய ஆவிக்குரிய ஆபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்துலதான் ஒரு இடி இடிக்கிற மாதிரி பேதுரு இந்த 5:12 ஆண்டவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணுங்கிற ஒரு போதனையை நமக்கு கொடுக்கிறார். ஆனா அவர் கொடுக்கிற விதம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்படி இத வந்து ஒரு போதனையாக வார்த்தைகளை வைத்து விளக்கி கொடுக்காம ஒரு பெரிய உதாரணத்தை தூக்கி நம்ம முன்னுக்கு போடுறார். இந்த உதாரணத்தை பார்த்து நீ உண்மை உள்ளவனாக இருக்க கற்றுக்கோ. பாருங்க 12 மறுபடியும், உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கின்ற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும் படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய செவ்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். யார் இந்த உதாரணம்? இங்க எங்க உண்மையுள்ளவனாக நம்ம இருக்கணுங்கிறதுக்கான போதனை இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இங்க இருக்கிறது ஒரு வார்த்தையில, வார்த்தை பிரயோகத்தில், உண்மையுள்ள சகோதரனாகிய செல்வானுவின். இங்க நமக்கு காட்டப்படுகிற உதாரணம் யாரு? செல்வானு. அந்த செல்வானுவை நமக்கு பேதுரு காட்டுவதற்கு காரணம் என்ன? அவன் உண்மையுள்ள சகோதரனாக இருக்கிறான். இதன் மூலமாக அவர் கேட்கிறார், நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Are you being faithful? ஆங்கிலத்தில் சொல்ல போன என்ற செல்வானுவினுடைய உதாரணம் நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் என்பதை இங்க நமக்கு காட்டுகிறது. அப்ப இந்த நேரத்தில் இன்னொன்னு நம்ம மறந்துடக்கூடாது. இந்த 12:14 வரையும் பார்க்கிற பொழுது அந்த 3 ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது ஒரு போஸ்ட்கிரிப்ட் சொல்லி. அப்படின்னா என்னது? பிஎஸ் போடுவோமா இல்லையா? லெட்டர்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் எழுதி முடிச்சு கையெழுத்து போட்டு, ஓ அதை மறந்துட்டேனே, அதே கீழே கொஞ்சம் எழுதிடுவோம் 2 சொல்லி பிஎஸ் போடுறது நம்ம லெட்டர்ல. இதைத்தான் இங்க பேதுரு செஞ்சிருக்கிறார். இப்ப நம்ம லெட்டர்ல பிஎஸ் போட்டா சில நேரம் அந்த போஸ்ட்கிரிப்ட் வந்து ஒன்னும் பெருசா இல்லாம இருக்கலாம். இங்க ஒண்ணு யோசிக்கணும், இந்த பிஎஸ் கொடுக்கிறவர் பரிசுத்தாவியானவர். இந்த லெட்டர் ஆண்டவருடைய லெட்டர், இது கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே நம்ம சாதாரணமா மற்ற லெட்டர்ல எல்லாம் ஒரு போஸ்ட்கிரிப்ட் இருக்கிற பொழுது அதை கவனிக்காம விட்டுருவோம், அதுக்கு பெரிய லெட்டருக்கு கொடுக்கிற மதிப்பு கொடுக்காம இருந்துடலாம். ஆனா இங்க அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தாவியானவர் எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வசன வார்த்தை பிரயோகங்களும் ரொம்ப முக்கியமானது. அது நேரடியாக கர்த்தர் இடத்திலிருந்தே நமக்கு வருவது. ஆகவே அங்கே முக்கியம் இல்லாம ஒரு வார்த்தையும் வேதத்துல எந்த இடத்திலையும் பயன்படுத்தலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த போஸ்ட்கிரிப்ட், இந்த செல்வானுவை பற்றி நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உதாரணம் ரொம்பவும் அருமையானது, ரொம்பவும் அவசியமானது, அது ரொம்பவும் வலிமை உள்ளதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த செல்வானுவை பற்றி பார்க்கிற பொழுது அவன் உண்மையுள்ள சகோதரன் அதிரடியா பேதுரு சொல்லுகிறார். அவர் பேசாம செல்வானு கையில் அதை கொடுத்து அனுப்புறேன், நீங்க வாங்கிக்கீங்கன்னு சொல்லிருக்கலாமே. அப்படி சொல்லலையே, பேரை மட்டும் போடலையே, உண்மையுள்ள சகோதரனாகிய செல்வான். இப்ப அதுல எந்த அளவுக்கு என்னென்ன உண்மைகள் பொருந்திருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த செல்வானுவை பற்றி முதலாவதாக ஆராயாம நம்ம இருக்க முடியாது. இந்த செல்வானு யார்? இவன் உண்மையுள்ள சகோதரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறதே இவன் யார்? இந்த இடத்துல அவனுக்கு நம்ம பெயர் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? செல்வானு என்று, சில்வேனஸ் என்று ஆங்கில வேதத்துல அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டை நம்ம வேறு பகுதியில் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இவனுக்கு ஒரு இன்னொரு பெயரும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சைலஸ் என்பது அந்த பெயர், தமிழ்ல சீலா அப்படின்னு கொடுத்திருக்கிறத அங்க பாக்குறோம். இந்த பெயரை சில பேர் ஆராய்ச்சி செய்து பார்த்து இது வந்து சாமுவேலுடைய பெயர் போல இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வாக்குவாதம் எல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த சில்வானஸ் சில்வேனஸ் ஆங்கிலத்தில் இருக்கிற இந்த சில்வானுடைய, இதுக்கு பிறகு சீலானே சொல்லிட்டு போறேன், ஏன்னு சொன்னா சீலாங்கிறது அதிகமாக வருகிறது. இந்த சீலாவினுடைய அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கலாம், அவனுடைய வாழ்க்கை பின்னணியை கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம். இவன் ஒரு யூதன், வேதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் இவன் ஒரு யூதன். இவன் ஒரு யூதன் மட்டுமல்ல, பவுலை போல இவன் ஒரு ரோம சிட்டிசனா இருந்தான், அந்த நாட்டு பிரஜையாக இருந்தான். அப்போஸ்தல நடவடிக்கை 16:37 நம்ம வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், ரோமராகிய எங்களை, அதாவது தன்னையும் சீலாவையும், நானும் யூதனாக இருந்த பொழுது நான் ஒரு ரோம பிரஜை, அதே போலத்தான் சீலாவும், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரிக்காமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில் போட்டார்களே என்று அவர் சொல்லுகிறார். இப்ப பவுலோடு கூட இங்க சீலா இருந்திருக்கிறான். இது ரொம்ப காலத்துக்கு முந்தைய ஆதி இல வாழ்க்கையில விசுவாசியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன் என்று பார்க்கிறோம். விசுவாசித்தவன் மட்டுமல்ல, அந்த எருசலேம்ல நிறுவப்பட்டிருந்த அந்த முதல் சபை தாய் சபையில இவர் ஒரு அங்கத்தவராகவும் இருந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 15:22 பார்க்கிற பொழுது அங்கு என்ன பார்க்கிறோம், இது அந்த அந்த சபையில இருந்த தலைவர்கள்ல, சபை தலைவர்கள்ல இவரும் ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க, 15:22 அப்போஸ்தலர் நடவடிக்கை. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இப்ப இந்த இடத்துல இந்த விசேஷித்தவர்களில் ஒருவராக சீலா இருந்தான்னு பாக்குறோம். தமிழ் வேதத்துல அந்த சரியா மொழிபெயர்க்கப்படலங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆங்கிலத்துல லீடிங் மென், ஒன் ஆஃப் த லீடிங் மென் இருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஒன் ஆஃப் த சீஃப் மென். இந்த லீடிங் மென், சீஃப் மென் சொன்னா விசேஷமானவர்கள் அர்த்தம் இல்ல, அது வந்து முக்கியமான தலைவர்களாக இருந்தவர்கள் அர்த்தம். அந்த இதுபடி பார்த்தால் இவன் ஒரு சபை தலைவர்களில் ஒருவனாக இருந்திருக்கலாம், அதாவது மூப்பர்களில் ஒருவனாக இருந்திருக்கலாம். சாதாரணமா நம்ம விசேஷித்தவர்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அந்த கருத்தை நம்ம பார்க்கறது தவறி போயிடும். புரியுங்களா, ஸ்பெஷல் பீப்புள் அர்த்தத்தில் சொல்லப்படுது. லீடிங் மென், நம்ம சர்ச்ல லீடிங் மென் யார சொல்றது, சபை தலைவர்களை, போதகர்கள், மூப்பர்கள், இவர்களை தான் நம்ம சொல்லுவோம். இப்ப இதே 15:32 பார்க்கிற பொழுது இவன் ஒரு தீர்க்க தரிசியாகவும் இருந்தான். இவன் ஒரு யூதன், ரோம பிரஜை, இவன் கிறிஸ்தவன், சபை தலைவர்களில் ஒருவனாக இருந்திருக்கிறான். இவன் ஒரு தீர்க்க தரிசியும் கூட. 32:15 சொல்லுகிறது, யூதா சீலா என்பவர்களும் தீர்க்க தரிசிகளாக இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தின்னு சொல்லுகிறது. அந்த காலத்தில் தீர்க்க தரிசின்னு சொல்லுகிற பொழுது இந்த முதல் நூற்றாண்டுல ஆண்டவருடைய வெளிப்படுத்தல் இந்த தீர்க்க தரிசிகளின் மூலமாகத்தான் சபைக்கு வந்து சேர்ந்ததாக பார்க்கிறோம். இன்றைக்கு நம் மத்தியில தீர்க்க தரிசிகள்னு யாருமே இல்லை, என வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வெளிப்படுத்தல் அந்த சத்தியம் வேதத்திலேயே இருக்கிறது, அதை எடுத்து போதிக்க வேண்டியவர்கள் போதகர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசி ஆகவே நம் மத்தியில் இல்ல. சில பேர் தீர்க்க தரிசிகள் இருக்கிறதா சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, தங்களையும் அப்படி கூப்பிடுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது வந்து அதிகமா பிரியாணி சாப்பிட்டு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஆனா இன்னைக்கு வேதம் தீர்க்க தரிசிகள் இல்லைன்னு தான் சொல்லுகிறது. அந்த நேரத்துல ஆதிசபையில பழைய ஏற்பாடு மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்துச்சு, புதிய ஏற்பாடு இன்னும் வந்து சேரல. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை எல்லாம் தான் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக சபைக்கு கொடுத்தார். பின்பு அதையெல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்ட பொழுது தீர்க்கதரிசிகள் அவசியம் இல்லாமல் போய்விட்டது. இப்ப இந்த காலப்பகுதியில் இந்த ஆதிசபையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக பார்க்கிறோம். என்னது, அந்த எருசலேம் சபையில இருந்தவங்க ரொம்ப யூதர்கள், இப்ப பொற்ஜாதி மக்கள் மத்தியிலும் சுவிசேஷம் போய்கொண்டிருக்கிறது. அந்தியோகியாவில் ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அந்த அந்தியோகிய சபைகளில் இருந்த ஒரு தலைவர்கள் ஒருவனாக பவுல் இருந்திருக்கிறார், பர்னபா இருந்திருக்கிறார். புறஜாதி மக்கள் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவிடம் வருகிற பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும், ஒழுக்கம் காரணமாக வரலாம். இப்ப இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனை பவுல கொஞ்சம் தப்பா காட்டுகிற மாதிரி, அந்த அந்தியோகியர்கள் தப்பா புரிந்து கொள்ளுகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால இது என்ன நடந்தது, அந்த அந்தியோகிய சபையில் இருந்தவர்கள் இந்த பிரச்சனை எருசலேமும் சம்பந்தப்பட்டதுனால ஒரு குழுவை அங்க அனுப்பி வைத்து அப்போஸ்தலர்கள் இதுக்கு ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்து தரும்படி அனுப்பினார்கள். அப்படி அந்த எருசலேம் சபையில் இது பற்றிய ஒரு தீர்மானம் எடுத்து முடித்த பிறகு அவள் என்ன செய்தார்கள், அதை நம்பிக்கை உள்ள சிலரை தெரிவு செய்து அவர்கள் கையில் அதை கொடுத்து அந்தியோகிய சபைக்கு அதை போய் வழக்கமாக சொல்லும்படி அனுப்பி வைத்தார்கள். அப்படி அவர்கள் அனுப்பி வைத்தவர்களில் ஒருவனாக இருந்தவன் இங்கு நாம் பார்க்கிற இந்த சீலா. அப்போஸ்தல நடிகை 15:32 பாருங்க, யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசியாக இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளில் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி. ஆகவே இவங்க வந்து ஒரு போஸ்ட்மேன் ஒரு லெட்டரை கொண்டு போற மாதிரி சீலா கொண்டு போகல, போஸ்ட்மேன் வேலை அப்படி கொண்டு போயிட்டு கையில கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான், ஒரு கொரியரை கொண்டு போனாலும் அதான் செய்வான். ஆனா அப்படி அல்ல, இவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டவன், தேவனுடைய வெளிப்படுத்தலை அதை மக்களுக்கு புரிகிறபடி தெளிவாக சொல்லி போதித்து அவர்களை திடப்படுத்துகின்றவன். இந்த ஒரு விதத்துல சொல்ல போனா அவன் ஒரு பிரசங்கியாகவும் இருந்திருக்கிறான். அவன் ஒரு சாதாரண போஸ்ட்மேன் இல்ல, அவன் நம்பி அனுப்பினதற்கு காரணமே இவன் இதை எல்லாம் அருமையாக கொண்டு போய் அந்தியோகியர்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படும்படியாக செய்து பவுல் மேல் இருந்த தவறான எண்ணத்தையும் அவர்கள் மாற்றிக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை இவன் செய்வான் என்ற நம்பிக்கையில் சபை அவனை அனுப்பி வைத்திருந்தது. ஏன்னா அப்படி அந்த ஆரம்பத்தில் வந்த சபை ஒரு இன்ஃபன்ட் சர்ச் சொல்லுவோம் இல்லையா, அது அந்தியோகியாவில், அதனால தரமான வலிமையான சபையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒருவன் சீலா. 15:40 நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 15:40 பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே, இது இப்ப இங்க சொல்லப்படுகிறது, பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு தன்னுடைய மிஷனரி பயணத்துக்கு அழைத்து கொண்டு போனது பாத்தீங்களா. அப்ப சீலா ஒரு முக்கியமான மனுஷன், ஒரு வெறும் சாதாரண மனுஷன் இல்ல, சபையில முக்கிய இடம் வகித்த ஒரு நல்ல விசுவாசி, சபை தலைவர்களில் ஒருவனாக இருந்தவன். அப்ப ஆண்டவர் பவுலை புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக அழைத்திருந்தபடியினாலே அவன் யூதனுக்கும் சொன்னான், புறஜாதிக்கும் சொன்னான். அந்த நேரம் வந்து அந்தியோகியா சபையிலே பரிசுத்த ஆவியானவர் பர்னபாவையும் பவுலையும் இந்த இதற்காக பிரித்தெடுத்து அவர்களை ஆண்டவருக்கு ஒப்புவித்து அனுப்பின பொழுது பவுல் என்ன செய்தான், தன்னோடு சீலாவை தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இது இரண்டாவது மிஷனரி ஜேர்னியில அவன் சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரரானே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டுன்னு எழுதியிருக்கிறது. இப்ப பவுல் வந்து சீலாவை ஏன் தெரிந்து கொண்டான், சாதாரணமாகவே சும்மா சரி நீ பாட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு பவுல் யாரையும் தெரிவு செய்யல. பவுல் அன்னைக்கு போனது முக்கியமான ஒரு காரியம், அது புறஜாதி மக்கள் மத்தியில போய் சுவிசேஷம் சொல்லுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. யூதர்கள் மத்தியிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சுவிசேஷத்தை சொல்லி சபை அமைக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் அதுக்கு கொடுத்த தடையெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப புறஜாதி மக்கள் மத்தியிலே அதை போய் சொல்லி சபை அமைப்பது என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. அதற்கு சரியானவர்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. நான் ஒரு பிராக்டிக்கல் ரீசன் பவுல் பார்த்திருக்கிறார். என்னது, முதலாவது இவன் ஒரு யூதன், நல்ல வேதம் தெரிஞ்சவன். ஏன்னா பழைய ஏற்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? புதிய ஏற்பாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப தெரிஞ்சிருக்கணுங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? யோசிச்சு பாருங்க. அது ஒண்ணு. இன்னொரு பிராக்டிக்கல் ரீசன், இவன் ஒரு ரோம பிரஜர். பவுல போலவே இவன் ரோம பிரஜர். அப்படி ஒரு ரோமன் சிட்டிசன் இருக்கிறதுக்கு ரொம்ப வசதி. ஏன்னா அன்னைக்கு ரோமர்கள் தான் பல நாடுகளையும் ஆண்டு கொண்டு இருந்ததுனால ரொம்ப ஈஸியா வீசா கிடைச்சிடும், எல்லா இடத்துக்கும் போயிடலாங்கிறதும் இன்னொரு ஒரு பிராக்டிக்கல் ரீசன் இங்க இருந்தது. அப்ப இப்படி பவுல் தன்னுடைய இரண்டாவது மிஷனரி பயணத்துல இந்த சீலாவை தன்னோடு இணைத்துக் கொண்டு சபையினுடைய அனுமதியோடு போனார்னு பாக்குறோம். இங்க ரெண்டு பேருமே கூட பவுலுக்கு பலவிதமான துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார் என்பதை மிஷனரி பயணத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை சீலாவும் சேர்ந்து அனுபவித்திருக்கிறார். அவனும் கூட கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையில் பவுலோடு சேர்ந்து துன்பப்பட்டவன் என்று பார்க்கிறோம். இவர்கள் ரெண்டு பேரையுமே பிடித்து அந்த பிலிப்பா என்ற இடத்துல அவர்களை ஜெயில போட்டாங்க. அங்க ரொம்ப துன்புறுத்தப்பட்டார்கள். இப்ப அந்த இடத்துல நம்ம வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16 அதிகாரம் அதுல 19 வசனம் சொல்லுகிறது, அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பவுலின் சீலாவையும் பிடித்து சந்தையில் உள்ள அதிகார இடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இது மேசிடோனியாவில் நடந்தது, சரிங்களா? அப்ப ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வியாபாரத்துக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தை கொண்டு வந்துட்டாங்க. தங்க என்னமோ பேசணும் ஆண்டவரை பத்தின்னு சொல்லி பேசி இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி பவுலையும் சீலாவையும் கைது செய்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். 25 வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும், அதாவது இப்ப இழுத்து கொண்டு போய் விசாரித்து அடித்து துன்புறுத்தி இப்ப ஜெயில தூக்கி போட்டாச்சு. இப்ப அங்க ஜெயில தூக்கி போட்ட பிறகு பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே தேவனை தொதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் கீழே சில வசனங்களுக்கு கீழே வந்து 29 பாக்குற பொழுது, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்த, ஏன் இவங்க பாடி ஆராதித்து ஆண்டவனை துதித்த பொழுது ஜெயில கதவெல்லாம் திறந்துருச்சு, எல்லாம் பயந்துட்டாங்க, காவலர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்களோ கைதிகள் எல்லாம் சொல்லி. அதனாலதான் இந்த ஜெயில் காப்பாளனாக இருந்தவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி ரொம்பவும் நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்துன்னு பாக்குறோம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? பவுலோடு சேர்ந்து பவுல் அனுபவித்த எத்தனையோ துன்பங்களை எல்லாம் இந்த மிஷனரி பயணங்களின் போது கிறிஸ்துவுக்காக சீலாவும் அனுபவித்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அவங்க நம்ம சும்மா நினைக்க கூடாது, வேணா பவுல் போற நேரம் அவருக்கு ஏதோ கொஞ்சம் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு பின்னுக்கு போயிட்டு காப்பி ஊத்தி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தவன் நினைக்க கூடாது. பவுலுக்கு சமமாகவே அவனோடு இருந்து ஆண்டவருடைய ஊழியங்களை செய்த ஒரு முக்கியமான ஒரு கோ-வொர்க்கர் அவனை பார்க்கணும். பவுலை போல இவன் அப்போஸ்தலனா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அதுக்காக நம்ம சீலாவை சாதாரணமாக பார்த்து விட முடியாது. சீலாவுக்கும் பவுலுக்கு இருந்த அத்தனை தகமைகளும் தகுதிகளும் வரங்களும் அவனுக்கும் இருந்தன. இப்ப அப்போஸ்தலன் நடவடிக்கை 17:6 வசனத்துக்கு வருகிற பொழுது அங்கு வாசிக்கிறோம், அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரியையும் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று மக்கள் சொன்னார்கள். இது எங்க நடந்தது? தெசலோனிக்கேயாவில் நடந்தது. தெசலோனியன்ஸ் வாசிக்கிறோமே ஆங்கில வேதத்துல, அந்த தெசலோனிக்கேயாவில் நடந்தது. இப்ப இந்த உலகத்தை கலக்கியவர்களில் பவுலும் இருந்தார், சீலாவும் இருந்தார். அந்த ரெண்டு பேரையும் சேர்ந்துதான் இங்க சொல்லுகிறது. இங்க அதே நேரத்துல 2 கொரிந்தியர் 19:19 வசனத்திலையும் நம்ம சீலாவை பற்றி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், என்னாலும் சில்வானுவினாலும், யார் சில்வான்? சில்வானு அந்த சீலா, ரெண்டு பேர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? என்னாலும் சில்வானுவினாலும், சீலாவாகிய சில்வானுவினாலும், திமோத்தேயுவினாலும், உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். நீங்க என்ன பார்க்கிறோம்? எந்த சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்தாரோ அதே சுவிசேஷத்தை இந்த சீலாவும் பிரசங்கித்திருக்கிறான். அது எத்தகைய சுவிசேஷம்? தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். அவர் ஒரு பிரீச்சரா இருந்திருக்கிறாங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். ஆகவே பவுலோடு கூட இவன் இணையாக ஊழியம் செய்தவன், கர்த்தரின் ஊழியத்தை செய்தவன் இந்த சீலா. அந்த பேரியா என்ற இடத்தை விட்டு பவுல் போன பொழுது அங்கு இருந்தவர்கள் ஆபத்து வரப்போகிறத உணர்ந்து பவுலை போக சொல்லிட்டான். சரிங்களா, ஊரை விட்டு போக சொன்ன பிறகு பவுல் யாரை விட்டுட்டு போனார்? இந்த சீலாவின் திமத்தியம் தான் அங்க விட்டுட்டு போனார். அந்த சீலாவின் திமத்தை அங்க விட்டுட்டு போனதுக்கு காரணம், அங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் வீணா போய்விடக்கூடாது என்பதற்காக நம்ப தகுந்த ரெண்டு பேரை அங்க விட்டுட்டு போனார். 17வது அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கை 14:14 வசனத்துல அதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். சீலாவும் திமோத்தேயும் அங்கேயே இருந்தார்கள் என்று பார்க்கலாம். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் மேலையும் பவுலுக்கு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பிறகு 1 தெசலோனிக்கேயர் 2 வாசிக்கிற பொழுது ரெண்டு நிருபங்களையும் 1வது அதிகாரத்துல 1வது வசனம் இந்த சில்வான பத்தி இருக்கிறது. என்ன, பவுலும் சில்வானும் திமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறவராக. நான் மட்டும் எழுதல, இந்த லெட்டர் எனக்கு தெரிந்து மட்டும் உங்களுக்கு வரல, இந்த ஆவிக்குரிய நிருபம் என்னிடத்திலிருந்தும் சில்வானிடத்திலிருந்தும் திமோத்தேயுவிடத்திலிருந்தும் வருகிறது. இதையேதான் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1 வாசிக்கிறோம். பவுலும் சில்வானும் திமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறவராகிறது. அப்ப இவ்வளவு பேரை நம்ம பார்த்த இந்த வரலாற்று நிகழ்வுகள், இந்த சில்வான் அல்லது சீலாவினை பற்றிய இந்த வேதம் நமக்கு தருகின்ற இத்தனை விவரங்களிலும் இருந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆவிக்குரிய மனிதனாக இந்த சீலா இருந்திருக்கிறான் என்பதையும், பவுலனுடைய அந்த மிஷனரி பயணங்களின் போதெல்லாம் எந்த விதத்தில் அவனோடு இணைந்து இவனும் ஊழியங்களை செய்திருக்கிறான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவன் எருசலேம் சபையின் முக்கிய தலைவர்களில் ஒருவனாக இருந்தான். பவுலாலே அவனோடு போவதற்கு நம்பிக்கையோடு தெரிவு செய்யப்பட்ட அவன் உடன் வர்க்கராக இருந்திருக்கிறான். இவன் ஒரு அருமையான பிரசங்கியாக அதற்குரிய தகுதிகளை எல்லாம் கொண்டவனாக இருந்திருக்கிறான். பவுலோடு சேர்ந்து எத்தனையோ சித்திரவதைகளையும் துன்பங்களையும் கிறிஸ்துவுக்காக அனுபவித்தவனாக இருந்திருக்கிறான். அந்த எருசலேம் சபையை அந்தியோகியா சபைக்கு உதவும் முகமாக ஒரு கவுன்சில் டிசிஷன் எடுத்து அதை எழுதி அனுப்பிய பொழுது அதை கொண்டு போவதற்கு நம்பிக்கையோடு தெரிவு செய்யப்பட்ட மனிதர்கள் ஒருவனாகவும் சீலா இருந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுலை போலவோ பேதுருவை போலவோ இவன் ஒரு அப்போஸ்தலனாக இருந்திருக்காவிட்டாலும் கூட சகல தகுமைகளையும் அவனுக்கு இணையான வரங்களையும் திறமைகளையும் கொண்டிருந்த ஒரு மனிதனாக இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் சீலாவை பார்க்கிறோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இவ்வளவு அருமையான விஷயங்களை எல்லாம் சீலாவை பற்றி புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனா நம்ம எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல திடீரென்று சீலா காணாம போயிடுறார். ஏன்னா அதுக்கு பிறகு சீலாவை பத்தியே நம்ம வாசிக்கிறது இல்ல. பவுலை பத்தி தொடர்ந்து வாசிக்கிறோம், பேதுருவை பற்றி தொடர்ந்து வாசிக்கிறோம், வேறு எத்தனையோ பேரை பற்றி தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆனா சீலாவை பற்றி இங்க 1 பேதுரு 5:12 வருகிற பொழுதுதான் மறுபடியும் அவன் பெயர் வருகிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு 10 வருடங்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு என்ன நடந்துச்சு சீலாவுக்கு? ஏன் அவன் அப்படியே ஒரு டிராப் பண்ணப்பட்ட கைவிடப்பட்டவன் மாதிரி அவன் பேரை வராமல் இருந்திருக்கிறதே? இதற்கு காரணம் என்ன? என்ன சீலா செய்து கொண்டிருந்திருப்பான்? இந்த 1 பேதுரு 5:12 நமக்கு கிடைச்சிருக்காட்டி இவன் உலகத்தை நேசித்து என்னை விட்டு போய்விட்டானே தேமா என்று பவுல் சொன்னது போல, தேமாவை போல இவன் போய்விட்டானா? அப்படித்தான் போய்விட்டான் ஒரு தீர்மானத்துக்கு கூட நம்ம வந்திருப்போம். இவனும் யூதாசு மாதிரி இல்லாட்டி தேமா மாதிரி இப்படியே போய்விட்டவன் என்ற ஒரு இடத்துக்கு ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்திருப்போம். ஆனா அந்த விதமான தீர்மானத்துக்கு நம்ம வர அவசியம் இல்லாதபடி இந்த 1 பேதுரு 5:12 மறுபடியும் நம்ம சீலாவை பற்றி பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனமா பார்ப்போம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்றும் சாட்சியிடும்படிக்கு, அதற்கு சாட்சி கொடுக்கும்படிக்கு நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதி, எதை சுருக்கமா எழுதினார், இந்த 5 அதிகாரத்தை, இந்த 5 அதிகாரத்தை தான் அவர் சுருக்கமா எழுதினு சொல்லுகிறார். எழுதி எனக்கு தோன்றுகிறபடி, நான் நினைக்கிறபடி, நான் நம்பக்கூடிய விதத்தில் இருக்கின்ற உண்மையான சகோதரனாகிய செல்வானுவின் கையில் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்துல பவுலோ பேதுருவெல்லாம் எழுதப்பொழுது அவங்களுக்கு ஸ்கிரைப்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் எழுதுறதுக்கு இருந்தாங்க. இப்ப இங்க இவரோடு பேதுருவோடு இருந்து பேதுரு சொன்ன இத்தனையையும் இந்த 5 அதிகாரத்தையும் அவர் எழுதிய ஸ்கிரைப் யாரு? எழுத்தாளர் இந்த செல்வான், இந்த சீலா தான். அப்ப கையெழுத்து போட்டு இந்த சீலா கிட்ட கொடுத்து இதெல்லாம் சீலா கையாலேயே தன் கைப்பட எழுதியது. அதனாலதான் அதை கை எழுதி சீலாவின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த நீண்ட 10 வருட இடைவெளி இருந்த பொழுதும் ஒரு நல்ல விசுவாசியாக சீலா தொடர்ந்து ஆண்டவருடைய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவன். அவன் இங்கே பேதுருவுக்கு உதவியாக துணையாக இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் ஏன் இப்படி சீலா அந்த 10 வருஷத்துல இப்படி கைவிடப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன? அவ்வளவு பேர் வாங்கி இருந்தவர், அடிக்கடி அவர் பேர் வந்தே வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனா திடீர்னு இப்படி காணா போன மாதிரி, பிறகு தலை தூக்குன மாதிரி 1 பேதுரு 5:12 வர்றதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்த ஆண்டவர் மனிதர்களை தன்னுடைய ஊழியத்துல பயன்படுத்துகிற பொழுது சில பேருக்கு தகுதிகளை கொடுத்து அந்த தகுதிகளையும் ஆற்றலையும் கொடுப்பது மட்டுமல்ல, அவருக்கு சபையிலையும் பப்ளிக் மினிஸ்ட்ரியிலையும் ஒரு ப்ராமினன்ட் பொசிஷனை கொடுக்கறத நம்ம பார்த்திருக்கோம். பவுல் அப்படி இருந்திருக்கிறாரு, பேதுரு அப்படி இருந்திருக்கிறாரு. எல்லாரும் பவுலா பாக்குறதே இல்லையே, எல்லாரும் பேதுருவா பாக்குறதே இல்லையே. அப்போ சில 12 பேர் இருந்து நமக்கு அதிகமா தெரிகிறது யாரு? பேதுருவ தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனா யோவானை பத்தி கேள்விப்படுகிறோம். ஆனா மத்தவங்க எல்லாம் பத்தி 1-2 இடத்துல வாசிக்கிறோமே தவிர அவங்க என்ன அளவுக்கு ஊழியம் செய்தார்கள் நமக்கு அதிகமா தெரியாது. செய்திருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய மக்களில் தன்னுடைய பணிகளை செய்யற எல்லாரையுமே ஒரே விதத்துல பயன்படுத்துவதில்லை. அவர் தன்னுடைய சுத்தத்தின்படி, தன்னுடைய தீர்மானத்தின்படி சில பேருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுக்கிறார். அவங்களதான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் கேள்விப்படுகிறாங்க. ஆனா அதே விதமாக சுவாசமாக ஊழியம் செய்து கொண்டு போகிற அநேகம் பெயரை நம்ம பெயரையே கேள்விப்படுவதில்லை. அப்படி பேரை கேள்விப்படாம இருக்கிறதுனால அவர்களெல்லாம் ஏதோ யூஸ்லெஸ் பீப்புள் நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்னொரு உதாரணம் இருக்கு இதுக்கு, பர்னபாஸ், பர்னபா, பர்னபாவை எடுத்து பாருங்க. இந்த பர்னபா வந்து இடைப்பட்டிருக்காட்டி பவுலை பத்தி நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா எருசலேம் சபை பவுலை தப்பா நினைச்சு சர்ச்சுக்கு வெளியே தான் வச்சிருந்தது. இவன் கொலகாரி. பர்னபா அவனோடு போய் பேசி அவன் உண்மையாக விசுவாசியாக மாறிவிட்டான் என்பதை அறிந்து உணர்ந்து தானே அதை ஒரு தனக்கு ஒரு பொறுப்பாக எடுத்து அவனை அழைத்து கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அறிமுகப்படுத்தியது மட்டுமல்ல, அந்த பவுல் எருசலேம் சபைக்கு ஒரு அங்கத்தவனாக வருவதற்கு பர்னபாவினுடைய துணை அங்க இருந்திருக்குதுன்னு பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் அப்போஸ்தலர்கள் பவுலை நம்பி சபைக்குள்ள எடுத்துக்கொண்டார்கள். அது 14 வருஷத்துக்கு பிறகு அந்தியோகியா சபையிலிருந்து அவன் மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டான்னு பார்க்கிறோம். அந்த நேரத்துல பர்னபா பவுல் 2 பேருமே சபை தலைவர்களாக அந்தியோகியா சபையில இருந்திருக்கிறாங்க. அது ஆரம்பத்தில் அவர்கள் போன பொழுது நீங்க வேதத்தை அப்போஸ்தலர் நடிக்கையில வாசித்து பார்க்கிற பொழுது எப்பவுமே அது இப்படித்தான் எழுதும், பர்னபாவும் சவுல்னு தான் ஆரம்பிக்கும். பர்னபாவும் சவுலும், பர்னபாவும் சவுலும்னு பர்னபாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கு. ஆனா அப்போஸ்தல நடவடிக்கை 13:43 வருகிற பொழுது இந்த ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணப்படுகிறது. பர்னபா சவுல் என்று இருந்தது, இப்பொழுது சவுலும் பர்னபாவும் போகுது. என்ன நடந்தது? அங்கே ஆண்டவர் இப்பொழுது பவுலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துகிறார். இதனால பர்னபா எந்த விதத்திலையும் குறைந்து போய்விடவில்லை. ஆனா ஆண்டவர் தனக்கே தெரிந்த சில காரணங்களினாலே தன்னுடைய சித்தப்படி சிலருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வரலாற்றுல, சபை வரலாற்றுல நம்ம பார்க்கிற காரியம். எல்லாமே ஜான் கால்வினா இருந்துட முடியுமா? எல்லாமே ஜானத்தன் எட்வர்ட்ஸா இருந்துட முடியுமா? எல்லாமே ஜான் பன்னியன் மாதிரி புத்தகங்கள் எல்லாம் எழுதி குவிச்சிட முடியுமா? முடியாது. ஆண்டவருடைய சித்தப்படி யார் யாருக்கு எதை செய்யணுமோ, எதை செய்ய வைக்கணுமோ அதை அவர் செய்கிறார். அவர்களுக்கு பெருசா பேர் இருக்கிறதுனால மற்றவங்களெல்லாம் குறைந்து விடுவதில்லை. அவங்களும் விசுவாசமா தான் ஊழியம் செய்யணும், மற்றவர்களும் விசுவாசமாகத்தான் ஊழியம் செய்யணும். இது ஆண்டவருடைய வேலைகள், அதை அப்படித்தான் அவர் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் பார்க்கிறோம் இங்க பர்னபாவு முதல் பெயர் கொடுக்காம சவுலும் பர்னபாவும் ஆரம்பித்தது மட்டுமல்ல, அது போக போக என்ன நடந்தது? ஒரு பிரச்சனை வந்தது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில. அப்போஸ் நடவடிக்கை 19:39 அந்த பிரச்சனையை பார்க்கிறோம். அந்த பிரச்சனை என்னது? அது மார்க் சம்பந்தமானது. இந்த மார்க்குங்கிறவன் பர்னபாவுக்கு சொந்தக்காரன், சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு மிஷனரி பயணத்துல போகிற பொழுது பவுல் அந்த சீலாவை தெரிவு செய்தார், ஆனா பர்னபா மார்க்க தெரிவு செய்தார். அப்படி தெரிவு செய்த பொழுது பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டது. ஏன் அவனை கொண்டு போகணுமா கூடாது? இந்த இடத்துல பவுல் ஒரு காரணம் இருந்தது, ஏன் மார்க் வரக்கூடாது, சீலா தான் தன்னோட வரணும். மார்க் வரக்கூடாது என்பதற்கு காரணம், பம்பிலியான்னு ஒரு இடத்துல பவுல் ஒரு முக்கியமான வேலையை செய்யும்படியாக அந்த மார்க்குக்கு கொடுத்திருந்த பொழுது அந்த மார்க்கு அதை பத்தி எந்த விதமான ஒரு சீரியஸ்னையும் பார்க்காம அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அப்படின்னு எழுதியிருக்கு, அது ஒரு ஸ்ட்ராங் வேர்ட், அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டான். அப்ப இதுல இருந்து பவுல் என்ன பார்த்த? எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையை அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், ஆனா எந்த விதமான ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக இப்படி போகிற அந்த மிஷனரி பயணத்துல நம்பி கொண்டு போகக்கூடியவன் மார்க் அல்ல, சீலா தான் அதுக்கு பொருத்தமானவன் அவர் உறுதியா இருந்துட்டார். இப்ப இருந்த பொழுது நம்ம தமிழ் வேதம் 15:39 அவர் ரெண்டு பேருக்கு கடும் கோபம் வந்தது என்று போட்டிருக்கிறது. அது ரொம்ப தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. என்ன அங்க நடந்தது? ஷார்ப் டிஸ்பியூட், இங்கிலீஷ்ல ஒரு ஷார்ப் டிஸ்பியூட். அந்த கிரேக்க இதுல வாசிச்சு பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு தீவிரமான சர்ச்சை, இந்த விஷயத்தை குறித்த ஒரு தீவிரமான சர்ச்சை, இல்லாட்டி ஒரு தீவிரமான வாக்குவாதம்னு சொல்லலாமே தவிர இது வந்து கடும் கோபம்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் போனா மூர்க்கத்தனம்னு சொல்லிடுவோம். கிறிஸ்தவனுக்கு அப்படியெல்லாம் கோபம் வரக்கூடாது. இங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் பெரிய கோபம் இல்ல, ரெண்டு பேரும் அந்த விஷயத்துல அவங்க எடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல வித்தியாசமான கருத்து இருந்தது. பர்னபா வந்து எப்படியோ மார்க்க கொண்டு போகணும்னு தீர்மானத்துல இருந்த, ஆனா பவுல் அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், அவர் சிந்தித்து ஆராய்ந்து எடுத்த தீர்மானம், இவன் வரக்கூடாது, சீலா தான் வரணும். இப்ப அது சபை என்ன நடந்தது? அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அப்படி அந்த விஷயத்துல ஒற்றுமையான ஒரு மனப்பான்மை இல்லாமல் இருந்த பொழுதும் அவங்க சண்டை போட்டுக்கல. கடைசியில என்ன ஜட்ஜ்மெண்ட் பவுல் எடுத்தாரோ சபை அதைத்தான் ஆசீர்வதித்து பவுலோடு போவதற்கு, சீலா போவதற்கு அனுமதி கொடுத்தது. அதுக்கு பிறகு பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு போனார், ஆனா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம். நீங்க என்ன பாக்குறீங்க? அதுக்கு பிறகு நம்ம பர்னபா பேரையே காண்றதில்ல. பர்னபா ஒன்னும் தப்பு செய்யவே இல்லை. பின்னுக்கு மார்க்கையும் பாராட்டி சபை அவங்களை அவனை அனுமதிக்கணும், எடுத்துக்கணும்னு சொல்லி பவுல் எழுதி இருக்கிறார். ஏன்னா பின்னால மார்க் திருந்திட்டான். ஆனா ஆகவே இங்க கடும் கோபம்னு போட்டிருக்கிறது தவறு, அப்படி போட்டிருக்க கூடாது. ஆகவே இந்த விதத்துல இங்கே சீலா ஒரு முக்கியமான மனிதனாக இருந்திருக்கான். எத்தனையோ தகுதிகள் தகமைகள் எல்லாம் அவனுக்கு இருந்த பொழுதும் கூட ஆண்டவர் ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு அவனை ஒரு பெயர் தெரியாத விதமாக அவனை விட்டு விட்டார். இருந்த பொழுதும் இங்க பாருங்க முக்கியமா, அதை அவன் வந்து தப்பா நினைக்கல. அமைதியாக என்ன பணியை ஆண்டவர் கொடுத்தாரோ அதை தொடர்ந்து விசுவாசம் உள்ளவனாக அவன் செய்து கொண்டு போயிருக்கிறான்னு பாக்கலாம். அதனாலதான் 1 பேதுரு 5:12 உண்மையுள்ள சகோதரனாகிய செல்வானு என்று வேதம் அவனை பத்தி நமக்கு சாட்சி கொடுக்குது. அதுதான் செல்வானுவை பற்றி அல்லது சீலாவை பற்றி நம்ம கடைசிய புதிய ஏற்பாட்டில் வாசிக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் இந்த இடத்துல. இப்ப இவனுடைய பேக்ரவுண்ட், சீலாவினுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். எவ்வளவு பெரிய மனுஷன் நமக்கு நல்லா தெரிகிறது. இப்ப இந்த 1 பேதுரு 5:12 நாம பார்க்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்குது. முதலாவது, அவன் எருசலேம் சபையில் முக்கிய தலைவர்கள் ஒருவனாக இருந்தான். அதை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அவனை சீஃப் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒன் ஆஃப் த சீஃப், மற்ற ஆங்கில வேதங்கள் ஒன் ஆஃப் த லீடிங் மென் அப்படின்னு சொல்லி இருக்கு. தமிழ்ல விசேஷித்தவர்கள் அல்ல, அவர் முக்கிய தலைவர்களில் ஒருவன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியாவிக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால் சகோதரர்களில் முக்கிய தலைவர்களாக இருந்த பர்சபா என்ற மறுபேறு கொண்டு யூதாவும் சீலாவுமே என்று வாசிக்கணும். ஆகவே இவன் எருசலேம் சபையில் முக்கிய தலைவர்கள் ஒருவனாக இருந்தவன். பவுலோடு பல மிஷினரி பிரயாணங்களில் போய் அவனோடு ஊழியம் செய்தவன். ஒரு அருமையான அப்போஸ்தல சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு நல்ல ஆற்றலுள்ள பிரசங்கியாக இருந்தவன். எருசலேம் சபை ஒரு முக்கியமான விஷயத்தை அந்தியோக்கியா சபைக்கு எழுதி அனுப்பிய பொழுது அதை விளக்கி போதித்து அந்த சபையில் அமைதியை ஏற்படுத்தி பவுலினுடைய பெயரை காப்பாற்ற அந்த சபையாலே அனுப்பப்பட்டவன் சீலாவாக இருந்தான். அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய ஆற்றல்களையும் திறமைகளையும் வரங்களையும் தன்னில் கொண்டிருந்த ஒரு முக்கிய லீடராக சபை தலைவனாக இந்த சீலாவை பார்க்கிறோம். ஆனா இந்த 1 பேதுரு 5:12 நமக்கு முக்கியமாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அவன் உண்மையுள்ள சகோதரன் என்பது. சகோதரன் என்ற வார்த்தை பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. வேதத்துல சில இடங்கள்ல பிரதரன் என்று சொல்லுவது சபையையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க அவன் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசி மட்டுமல்ல, அவன் உண்மையுள்ளவன், a faithful brother. அதான் முக்கியமானது. அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறது வேதம். அதான் வேதம் அவனை பற்றி சொல்லுகின்ற கடைசி வார்த்தை. இப்ப இந்த உண்மை உள்ளவன் என்றால் என்ன அர்த்தம்? இஸ் அ ஃபெய்த்ஃபுல் பிரதர், உண்மையுள்ள சகோதரன். அதுக்கு அர்த்தம் என்ன? அதை விளக்குவதற்கு 3 வார்த்தைகள் மூலமா அதை நான் விளக்க போகிறேன் உங்களுக்கு. முதலாவது, அவன் நம்பகத்தன்மை கொண்டிருந்தவன். ஆங்கிலத்தில் சொல்ல போனா இஸ் அ ட்ரஸ்ட் வர்தி பர்சன், நம்பகத்தன்மைக்குள் இருந்தவன். இந்த உண்மை உள்ளவன்ல அது அடங்கி இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா பவுல் மாற்றி தெரிவு செய்யாததுக்கு காரணம் அவனை நம்ப முடியல. ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து காலை வாரி விட்டுட்டு போனவன், இவன் எப்படி நம்பி இன்னொரு வேலையை கொடுக்கறது? அது போற வேலை சாதாரணமான வேலை அல்ல, மிகவும் முக்கியமான கர்த்தருடைய ஊழிய பணி. அதுக்கு தேவையானவர்கள் நம்பிக்கை உள்ளவர், நாம நம்பக்கூடிய அளவுக்கு நம்பகத்தன்மை அவர்கிட்ட இருக்கணும். அந்த அளவுக்கு பவுல் சீலாவில் மேல் வைத்திருந்த அந்த கான்பிடன்ஸ், ஒரு நம்பிக்கை, அவனால் மாற்று மேல் வைக்க முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இடையில அந்த தகராறு ஏற்பட்டதுக்கு காரணம். இவன் எப்படி என்ன விதத்துல இவன் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான், ஒரு நம்பகத்தன்மை உள்ளவனாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்கணும். அதை எதுல பார்க்கிறோம்? அவன் ஒரு நல்ல பிரசங்கி. அவன் பிரசங்கித்தது இயேசுவினுடைய சுவிசேஷம். 2 கொரிந்தியர் 1:19 வாசிக்கிறோம் இல்லையா, தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவங்களே சொல்லுகிறார், நாம் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர வேறு யாராவது வேறு சுவிசேஷத்தை உங்கள் மத்தியில் பிரசங்கித்தாலும் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்று பவுல் சொல்லி இருக்கிறார். வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் சீலா பிரசங்கித்த சுவிசேஷம் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான். அதுல இருந்து அவன் கடைசி வரையும் மாறல. நம்ம எதை விசுவாசிக்கிறோங்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப பேர் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறோம் சொல்லிட்டு உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பதில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிகார பலியை பற்றி பிரசங்கிப்பதில்லை. அவங்க போய் இயேசு மரித்தார், ஆனா அந்த அவருடைய ரட்சிப்பு உனக்கு கிடைக்கணும்னா நீ கையை தூக்கணும் காலை தூக்கணும்னு பிரசங்கம் பண்ணிடுறான். அது இயேசுனுடைய சுவிசேஷம் அல்ல. அநாதி காலத்திலேயே கதாகுமாரன் ஆவியானவர்களாலே தீர்மானித்து தெரிவு செய்யப்பட்டு யாருக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதா அனுப்பினாரோ அந்த மக்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்களுக்கு மட்டுமே அவருடைய பரிகார பலியின் பலன்கள் போய் சேருகிறதே தவிர அவரை விரோதித்து சுவாசிக்காமல் போகிறவர்களுக்கு அது போயே சேராது என்பது தேவனுடைய சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சீலா உறுதியாக நம்பி பிரசங்கித்தவன். அது மட்டுமல்ல, அவன் வார்த்தைகளை நம்பக்கூடிய விதத்திலேயே விளக்கி போதித்தவன். சுவிசேஷம் சொல்றது ரொம்ப அவசியம். தேவனுடைய சுவிசேஷத்தை சரியாக தெரிந்திருந்து ஆராய்ந்து படித்து அறிவோடு பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் வேதத்தை தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டியது அவசியம். ரொம்ப பிரசங்கிகள் இன்னைக்கு வேதத்தை மேலெழுந்த வாரியாக வாசித்து அது விளக்கம் கொடுக்க முயற்சி செய்கிறார்களே தவிர அதை விளங்கி படித்து புரிந்து கொண்டு பிரசங்கம் செய்வதல்ல. பாத்தீங்களா, அங்க ஒரு வார்த்தை கடுங்கோபம் இருக்குது, அதை ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டி இருக்கு. அவங்களாம் கடுங்கோபம் வந்து மூக்க உடைச்சிக்கல. விசேஷித்தவர்கள் இருக்குது, அதுவும் சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் விசேஷித்தவர்கள் சொல்லி நம்ம என்னமோ சொல்லிட்டு போயிருவோம். வேதம் மேலெழுந்த வாரியாக பார்த்து வளர்க்கப்படக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தாவியானவருடைய வார்த்தை. அதனால்தான் பிரசங்கிகளுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது. நேரத்தை கொடுத்து வேதத்தை வார்த்தைக்கு வார்த்தை ஆராய்ந்து சரியான விதத்துல பிரசங்கிக்கணும். உண்மைதான், எல்லா பிரசங்கியும் 100% பெர்ஃபெக்டா இருந்துட முடியாது. ஆனா எல்லா பிரசங்கியும் 100% முயற்சியால கொடுக்கணும். படிக்கிறதுக்கும் ஆராய்றதுக்கும் நேரத்தை கொடுக்கணும். சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருந்து அந்த படியரிசி கொடுக்கற மாதிரி அப்ப எதையாவது கொடுத்து ஆண்டவருக்கு ஆள் சேர்க்கிற வேலையை செய்யறதுக்கு நம்ம ஆண்டவர் கூப்பிடல. அவருடைய சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கித்து அந்த சத்தியத்தை விசுவாசித்து கிறிஸ்துவிடத்திலே வருகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபை நிறுவதற்காக தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அவைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை விளங்கி தெளிவாக பயன்பாடுகளோடு போதிக்க வேண்டிய ஒரு காரியத்தை அந்த சீலா அருமையாக செய்தான் என்று பார்க்கிறோம். வேற என்னத்தை பார்க்கிறோம், அவனுடைய நம்பகத்தன்மை. அதாவது பவுலால் அவனை நம்ப முடிந்தது, எருசலேம் சபையே அவனை நம்பியது, பேதுரு அவனை நம்பி இருக்கிறார். அவனை எழுது, அவனுடைய லெட்டரை அவரு தான் எழுதி அவரே கொண்டு போய் இந்த சபையாருக்கு வாசித்து விளங்கப்படுத்தணுங்கிறத சாதாரண யாருக்கிட்டையும் பேதுரு கொடுத்திருக்க மாட்டார். ஆகவே பவுலும் எருசலேம் சபையும் பேதுருவும் முழு நம்பிக்கை வைத்த ஒரு மனிதனா இருந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த காலத்துல நாம இப்படியான ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதர்களை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா? ஏன்னா ரொம்ப பேருக்கு விசுவாசத்துல உறுதி இல்லை, விசுவாசத்துல உறுதி இல்லை. அவருடைய விசுவாசம் வேதத்தின் அடிப்படையில் அமைந்ததா இல்லாம இருக்குது. இப்ப எங்கெல்லாம் போதகர்கள் இருக்கிறீங்க, போதகராகவோ மூப்பராகவோ வாரதுக்கு, உதவிக்காரர்களாக வாரதுக்கு சபைகளை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம். உங்களுடைய விசுவாசம் உறுதியானதா இருக்கணும். எந்த சுவிசேஷத்தை நீங்க நம்புறீங்கிறத நீங்க கேட்டு பார்க்கணும். அது உண்மையாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். வார்த்தையில அது சரியா விளங்கி விளக்குகிற ஒரு தகுதியை பெற்று கொள்ளுவதில் உழைக்கிறவர்களாக நீங்க இருக்கணும். நான் சொல்ல ரொம்ப பேர் இன்னைக்கு பிரசங்கிகள்லாம் என்னன்னா அவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறேன், தியோலஜிக்கல் கமேலியன்ஸ், இறையியல் பச்சோந்திகள். பச்சோந்தி என்ன செய்யும், ஆபத்து வருதுன்னா பச்சை கலர்ல இருக்கும், இன்னொரு இடத்துல போனா சேப்பு கலர்ல இருக்கணும். அதுல ஆளு காலு அவங்க விதமான தியாலஜியை உருவாக்கிக்குவான். ஒரு நாளைக்கு ஆர்மீனியனா இருக்கும், இன்னொரு நாளைக்கு கேரிஸ்மேட்டிக், இன்னொரு நாளைக்கு பெண்டிகாஸ்டல், இன்னொரு நாளைக்கு கால்வினிஸ்ட். இன்னைக்கு சாம்பார் செய்யற நேரம் அதுல புடலங்காயும் இருக்கும், முருங்கைக்காயும் இருக்கும், பீன்ஸும் இருக்கும், கேரட்டும் இருக்கும், எல்லாம் சாம்பாருக்கு பொருந்தும். இன்னைக்கு ரொம்ப பேர் சாம்பார் இறைகள் வச்சிருக்கான். இது எல்லாமே உண்மையா? ஏன் இந்த பச்சோந்தி மாதிரி இந்த ஆளுக்கு இப்படி ஒண்ணு முகத்தை காட்டுறது, இந்த சபைக்கு இன்னொரு முகத்தை காட்டுறது, இதெல்லாம் போலிகள். வேதம் அதை எதிர்க்கிறது. சத்தியம் ஒன்றே, அது ஒன்ன மட்டும்தான் பேசும், அதுக்கு பல முகங்கள் இல்ல. ஆண்டவர் இப்படி எல்லாம் மாறி மாறி பேசுகிறவர் அல்ல. ஒரே சத்தியத்தை அவர் கொடுத்திருக்கிற அந்த சத்தியத்தை ஒரு மரணப்பிடி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மரணப்பிடியோட சாகுற வரை அந்த சத்தியத்துல நிக்கிறதுக்கு அதை உறுதியா ஆழமாக படிக்க வேண்டி இருக்கிறது. அந்த இல்லாடி அந்த உறுதி வராது. எந்த மனுஷன் சத்தியத்துல உறுதியோட இருக்கான? என்ன ஆபத்து வந்தாலும் சரி, எத்தனை பேர் சபைக்கு வந்தாலும் வராவிட்டாலும் சரி, இதுதான் சத்தியம், இதுதான் தேவன் பேசி தந்திருக்கிறார் என்ற ஒரு உறுதி இருக்கணும். அப்படியாக இல்லாத மனிதர்களை வச்சு என்ன ஒழியம் செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. ஷீலா தன் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு தவறான போதனைக்கும் போலி போதனைக்கும் இடமே கொடுக்கல. ஆரம்பித்த காலத்தில இருந்து விசுவாசத்தை கடைசி வரையும் உறுதியா இருந்தவன் இன்னைக்கு அப்படி பார்க்க முடியறதா? ரொம்ப பேருக்கு அமைதியா இருந்து படிச்சு வளர்றது பிடிக்காது. நாலு நாள்ல தலைவனாயிரணும். மாக்கு மாதிரி இருந்துட்டு இருக்கிறவங்களை வச்சு எப்படி சீலாவாக்க முடியும்? ரொம்ப காலம் எடுத்தது மாக்கு திருந்துறதுக்கு. அது திருந்து சரியா வந்த பிறகு பவுல் அவனுக்கு சபைக்கு எழுதுகிறார், அவன் இப்ப திருந்திட்டான், எடுத்துங்க, வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்ற. இந்த அப்போஸ்தலர்ஸ் எல்லாம் சீலாவுடைய வாழ்க்கையை ரொம்ப கவனமா பார்த்திருக்கிறாங்க, அவனுடைய விசுவாசத்தை கவனித்திருக்கிறாங்க. அவன் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்து எவ்வளவு அருமையா சத்தியத்தை தெளிவா போதிச்சாங்கிறத கவனித்திருக்கிறாங்க. அவனுடைய சுவிசேஷ ஊழிய முறைகளை கவனித்திருக்கிறாங்க. அவை அவர்கள் தீர்மானம் எடுத்த பொழுது ஒரு சரியான மனிதனை தெரிவு செய்திருக்கிறோம் என்று தான் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு மனுஷனும் அவன் உண்மையான மனுஷனா இருந்தா, நம்பகத்தன்மை உள்ள மனுஷனா இருந்தா, அவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அவனுடைய பேச்சு, அவனுடைய விசுவாசம், அவனுடைய நடத்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஸ்ரீலாவிடத்துல அப்போஸ்தலன் பவுலும் பேதுரும் அதை பார்த்தாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் பார்க்கிற சபையில் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் இருக்குது. ஆண்டவருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக செய்யணுங்கிற ஆர்வம் துடிப்பு இருக்கு. அது எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனா என்ன, கடுமையா உழைக்கிறதுக்கு கஞ்சத்தனம், கடுமையா உழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பேஷன்ஸ் இல்ல, பொறுமை இல்ல. ரொம்ப காலம் எடுக்கும், அதுக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லாம உயர முடியாது. வாழ்க்கையில் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், ஒழுங்கு கட்டுப்பாடு ஒன்று இருக்கணும். சரியா ஒரு ஸ்கெட்யூல் வச்சு வேலை செய்கிறதும் ஒரு காரியத்தை முடிக்கிறதுமான ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். இதெல்லாம் இல்லாம சபை தலைவர்களை வச்சு என்னங்க பிரயோசனம்? யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் அந்த சபை? நம்ம மக்களுக்கு போதிக்க வேண்டியவர்கள், நம்ம மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கணும்? சில மாதிரி இருக்கணும், இல்லாட்டி பிரயோசனமே இல்லாம போயிடும். ஆகவே அவன் நம்பக்கூடியவன், அவன் வாழ்க்கையில ஒரு நம்பகத்தன்மையை அப்போஸ்தலர்கள் பவுலும் பேதரும் பார்க்க முடிந்தது. உண்மை இல்லவேனா அதான் அதுக்கு அர்த்தம். ரெண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில தன்னலத்தை பார்க்க முடியல. ஹீ இஸ் எ செல்ஃப்லெஸ் பர்சன். தன்னலமின்மைன்னு தமிழ்ல சொல்றான். அவன் தன்னையே பார்த்து தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய பெருமைக்காக எதையுமே செய்ததில்லை. அவன் விசுவாசத்தை ஆரம்பித்த காலத்துல இருந்து ஜெருசலம் சபையில் ஒரு முக்கிய மனுஷனாக, தலைவர்களில் ஒருவனாக இருந்தான். ஆனா சீலாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஜேம்ஸ் யாக்கோபுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜெருசலம் சபையில முக்கியமான ஒரு லீடரா இருந்திருக்கிறான். பேதுருவை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா சீலா அப்பதான் வந்துட்டு போறாரு. ஏன்னா அவன் தான் தன்னுடைய பெயரை பத்தி அவன் எந்த விதத்திலயுமே கவலைப்படல. இது கர்த்தருடைய ஊழியம், அந்த சுயநலம் இருக்கக்கூடாது என்பதுல அவன் ரொம்ப உதவியா இருந்திருக்கிறான். பவுலுக்கு துணையாக இருந்திருக்கிறான், பேதுருவுக்கு துணையாக இருந்திருக்கிறான், எருசலேம் சபைக்கும் அந்தியோகிய சபைக்கும் துணைவனாக இருந்திருக்கிறான். தனக்கு கர்த்தருக்கு எந்த காரியத்தை செய்ய முடிகிறதோ, எந்த காரியத்தை செய்வதற்கு தனக்கு வாய்ப்பு வருகிறதோ, அதையெல்லாம் அந்த நேரத்துல 100% எந்த பெயரையும் பதவியையும் பட்டத்தையும் எதிர்பார்க்காமல் செய்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனுஷனா பாக்கணும். உண்மை உள்ளவன்னா அவங்கிட்ட சுயநலம் இருக்காது. இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பேருக்கு பேரு தான் முக்கியமா இருக்கு இல்லைங்களா, எல்லாம் பேருக்காகத்தான் செய்கிறது. என் கூட வந்து சொல்லுவாங்க, ஏன்பா இது கொஞ்சம் செய்யலாமே உங்களுக்கு நல்ல பேர் வருமே, அப்ப இருக்கிற பேர்லாம் என்ன பண்றது? பேரா அவசியம். உண்மை உள்ளவங்க ஆண்டவர் சொல்லி அந்த வேதத்துல சீலாவை பத்தி எழுதி வச்சிருக்க, அதை விட பெரிய பேர் யா என்ன வேணும்? ஆண்டவர் நம்ம பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறது நமக்கு முக்கியமா? இந்த உலகத்துல இருக்கிற நிரந்தரமா வாழவே முடியாத மனுஷங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறதுன்னு முக்கியமா யோசிச்சு பாருங்க. சும்மா தேவையில்லாம இந்த டாக்டர் பட்டம் அதுக்கு இதுக்கெல்லாம் அழையவே கூடாது. மனுஷன் முன்னுக்கு பாராட்டுக்காக நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் முன்னுக்கு நம்ம என்ன பேர் எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். இவன் ஒரு உண்மையுள்ள சகோதரன். ஏன் அவன்கிட்ட தன்னலமை இல்லை, கடைசி அவனை பார்க்கலாம். அதான் இந்த வார்த்தை சொல்லுங்கிறது உண்மையுள்ள சகோதரன் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து நம்பகத்தன்மை அவனிடத்துல இருந்தது, அவனுடைய எந்தவித சுயநலமும் இல்லை. அடுத்தது அவன் உண்மையானவன். அதுக்கு மீனிங், அதுக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். அந்த வார்த்தை எதை சொல்லுகிறதுன்னா அவனுடைய விசுவாசத்தை அது சொல்லுகிறது. அவனுடைய விசுவாசம் சரியானதாக உறுதி உள்ளதாக இயேசு கிறிஸ்தவத்தின் சுவிசேஷத்தின் அடிப்படையில் உள்ளதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கை நடைமுறை நடவடிக்கைகள் எல்லாமே அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் உண்மை உள்ளதாக இருந்தது. நம்ம வாழ்க்கை ரொம்ப நம்ம இனத்துல ரொம்ப பேர் கிறிஸ்தவங்கள் சொல்லிட்டு எவ்வளவு பொய் இருக்கு தெரியுமா? போன முறை கூட பிரசங்கம் பண்ண பொழுது சொன்னேன் இல்லையா, இந்த புரஜாதி பழக்கத்திலிருந்து வந்துட்டு ரொம்ப நம்ம தொத்திக்கிட்டு இருக்கிற வைரஸ் மாதிரி இருக்கிற அந்த பாரம்பரிய பழக்கங்கள் சிந்தனைகள் கிறிஸ்தவ வேதத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாததெல்லாம் நம்ம இன்னும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு கவலை இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற சரியானு கேட்டு பாருங்க. வேத ஒழுக்கம் நமக்கு வேணும், அது எந்த பாரம்பரியத்தில இருந்து அது வராது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் அது வருகிறது. தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய வாக்கில சிந்தனை செயல் எல்லாமே பத்து கட்டளைக்கு ஏற்ற முறையில ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டு வரணும். வேத சிந்தனை நமக்கு இருக்கணும், வேத செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவன் இந்த செயலா, அவன் பேச்ச நம்பலாம், அவன் நடத்தையில அவன் நம்பிக்கையை ஒருத்தன் பார்க்க முடியும். இந்த உண்மையானவன் உண்மை உள்ளவன் என்பதுல இன்னும் அந்த வார்த்தைகள் சொன்னா ஒரு கன்சிஸ்டன்சி அதுல இருந்துச்சு. கன்சிஸ்டன்சின்னா ஒரு நாளைக்கு இப்படி இருந்து இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதமா இருக்கிற வேலை, ஒரு தொடர்ச்சியான ஒரு சமநிலைத்தன்மை. எந்த சந்தர்ப்பத்துல எந்த நேரத்துல எங்க இருந்தாலும் அவன்கிட்ட உண்மையை தான் பார்க்கலாம். மனுஷனுடைய பேச்சுக்கு மயங்கி விடாதவன், மனுஷனுடைய தரத்தை சூழ்நிலையை பார்த்து காரியங்களை செய்யாதவன். அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது, ஒரு டிபெண்டபிலிட்டி. இவனை நம்பலாம் அப்படின்னு அதையே அவனை பார்க்க முடிஞ்சது. இவன் ஒரு நிலையான மனிதன், நிலையான மனிதன் சொன்னா அங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய பேச்சில். இதெல்லாம் அந்த உண்மையானவன் என்ற வார்த்தை அங்க நமக்கு கொண்டு வருகிறது. ரெண்டு கொரிந்தியர் 5:6 பவுல் சொல்லுகிறார், 6:7, நான் பரிசுத்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். We don't walk by sight. கண்ணுக்கு எதப்படுகிறதோ அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாமல் நாம் விசுவாசத்தின்படி நடக்கிறோம். தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறாதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அப்ப என்ன சொல்லுகிறார்? நாம் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசம் என்ன இப்படி சிந்திக்க வைக்கிறது? என்னுடைய விசுவாசம் இந்த விதமாக நடக்க வைக்கிறது. விசுவாசத்தை மீறி அவருடைய வாழ்க்கையில எந்த நடத்தையும் பார்க்க முடியல. சீலா அப்படி இருந்தான். எபிரேயர் 11:39 சொல்லுகிறது, இவர்கள் எல்லோரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல், அதாவது த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் உதாரணங்களாக எபிரேயர் 11 வாசிக்கிறோமே, அவங்க எல்லோருமே அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாளம் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு
பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். அவர்கள் நம்பிய அத்தனையையும் அவர்களால் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவர்கள் அதை விசுவாசத்தோடு நம்பி வாழ்ந்து மறித்தார்கள். உண்மை இல்லவன்னா தான் அர்த்தம். சீலா உண்மை உள்ள மனிதன், ஆனால்தான் அவன் அந்த உண்மை உள்ள சகோதரன்கிற இந்த ரெண்டு வார்த்தைகள்ல பேதுரு எவ்வளவு உண்மைகளை எவ்வளவு சத்தியங்களை அந்த மனுஷனை பத்தி நமக்கு முன்னுக்கு எடுத்து வைக்கிறார் பாத்தீங்களா. நம்ம என்ன கேட்கணும், வீட்டுல அடைப்பட்டு இருக்கின்ற இந்த கால பகுதியில ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ளுகிறோம். நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைப்பாடுகளையும் நம்ம சரியா செய்து, பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சரியா கவனித்துக் கொண்டு, கணவன் மனைவி பிள்ளைகளாக நம்ம ஒழுங்கா வாழ்க்கை நடத்துகிறோமா? இந்த வீட்டில் இருக்கின்ற அந்த காலப்பகுதியிலும் பல தடைகள் இருக்கின்ற நேரத்திலும் ஆண்டவருடைய பணிகளுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விசுவாசத்துக்கு எந்த குறையும் வைக்காம பாதுகாத்து நடந்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் முடிஞ்சு வெளியில வருகிற நேரம் ஆண்டவருடைய துணையோடு நான் காப்பாற்றப்பட்டு இன்னும் ஆவிக்குரிய விதமாக வளர்ந்திருக்கிறேன். அவருடைய கிருபையிலே இன்னும் அதிகமாக சுதந்திரம் கிடைத்திருக்கிற போல் செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வரக்கூடியவர்களாக நம்ம இப்ப விருத்தி பண்ணிட்டு இருக்கிறோமா? நீங்க கேட்டு பார்க்க, உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? இதை ஆக்சுவலி நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறேன் பல தடவை, இந்த கொரோனா வைரஸ் நம்ம விசுவாசத்துக்கு கூட ஒரு சோதனையா வந்திருக்கலாம். நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம சோதித்து பாக்குறதுக்கு. ஏன்னா ஒன்னு சோதித்து பாக்குறது நேரம் தான் அதனுடைய உண்மை தன்மை தெரியும். தங்கத்தை வந்து நெருப்புல போடுவாங்க, ஏன்னா அந்த தங்கமா இல்லாததெல்லாம் போய் அது சுத்த தங்கமா வர்றதுக்காது. அந்த சுத்த தங்கமா அதை நம்ம பார்க்க முடியாது, அதை நெருப்புல போட்டு அப்படி பதப்படுத்தாது. அதே விதமா நம்முடைய விசுவாசத்துக்கும் இது ஒரு சோதனையா வந்திருக்கலாம். இது எப்படிப்பட்ட விசுவாசம்? இது வெறும் பெயர் விசுவாசமா, இது ஆழமாக கிறிஸ்துவில் குடிகொண்டிருக்கிற விசுவாசமா, இந்த அடைபட்டிருக்கிற காலத்திலும் செயல்படுகின்ற விசுவாசமா, தீவிரமாக நடந்து கொள்ளுகிற கர்த்தரின் மகிமைக்காக நடந்து கொள்ளுகிற விசுவாசமா? இதெல்லாம் சோதித்து பார்க்கவும் இது வந்திருக்கலாம். நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? சீலாவை போல அவன் உண்மை உள்ள சகோதரன். ரெண்டே வார்த்தை, ரொம்ப பயங்கரமான வார்த்தையா இருக்கிறது இல்லையா? எவ்வளவோ ஆவிக்குரிய உண்மைகள் எல்லாம் ஆழமா பொதிந்து அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் நமக்கு வேதம் சாட்சி கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இதை விட நமக்கு என்ன பெருசு தேவை? நீங்க எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்கிறது இந்த காலத்தில் நீங்க கேட்டு பார்க்கணும். தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருங்க, நீங்க கைவிடப்பட மாட்டீர்கள். நம்ம கவலை எல்லாம் அந்த நேரத்தில் வேலை இருக்குமா போயிருமா, பேங்க் பேலன்ஸ் இருக்குமா போயிருமா, அது இதுங்களா இருக்கும். பிசாசு அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம குழப்ப பார்ப்போம். ஆண்டவர் முக்கியமா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உன் தலையில் இருக்கிற மயிரை ஒன்னாலேயே பார்க்க முடியாது, நான் என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்ற அந்த தேவன் அனாவசியத்துக்கு ஏன் இதுல எல்லாம் கவலைப்பட்டு இருக்கிற, இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். ஆனா ஏ மேல இருக்கிற ஓ விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீ உண்மை உள்ளவனா? அதான் நம்ம பார்த்து கேட்கிற உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஜெபமும் அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த ஓய்வு நாளிலே கூட இந்த சீலாவை வைத்து எங்களுக்கு எத்தனையோ சத்தியங்களை போதித்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த சீலாவினுடைய பெயர் பெரிதாக அடிபட்டு போயிருக்காவிட்டாலும் வேதத்தில் அவன் உண்மையுள்ள மனிதனாக இருந்திருக்கிறான் என்பதை நீ மறக்காமல் எழுதி வைத்திருக்கிறேன். நாம் பார்க்கும்படியாக சிந்திக்கும்படியாக எழுதி தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாம் எதை பெருசாக செய்திருக்கிறோம் இந்த உலகத்தில் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பது முக்கியம். உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ நீ கிருபை பாராட்டும். எங்களோடு உம்முடைய ஆவியின் மூலமாக பேசும். இந்த காலங்களை பயன்படுத்தி நாம் திருந்தி வாழ்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தப்புகள் தவறுகள் செய்து வாழ்க்கையிலே கரைப்பட்டு போயிருந்தால் எங்களை நீர் மன்னியும். ஆண்டவரே, அவற்றையெல்லாம் திருத்திக் கொண்டு எங்களுடைய ஐக்கியங்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்திக் கொண்டு
விசுவாசம் உள்ளவர்களாக வாழ நீர் கிருபை பாராட்டும். உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில் நாம் 100 விதமான விசுவாசத்தை கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே. பேசுவதிலும் நடப்பதிலும் மெய்த்தன்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்களுடைய ஆவியின் மூலமாக உதவும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.